சிந்தனைக்காக பிலிப்பியர்கள் நிருபம் முதலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 270. கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்திலிருந்து இந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிந்திக்கும் பொழுது கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஏன் இந்த பிலிப்பியர் நிருபத்தை நம்ம படிக்கணும், இப்ப ஏன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பிலிப்பியருடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தினுடைய கருப்பொருள் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறது, அல்லது கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பது. எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிருபத்தை படிக்க நாம் ஆயத்தப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் இந்த நிருபத்துல பவுல் இரண்டு முக்கியமான காரியத்தை குறித்து பேசியிருக்கிறார். எப்படி ஒரு மனிதன், ஒரு தனிப்பட்ட விசுவாசி அல்லது ஒரு சபை கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், முதலாவது கிறிஸ்துவின் சுவிசேஷமும், இரண்டாவது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் சபையும் ஒன்றிணைந்து காணப்பட்டால் மட்டுமே ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்று. ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சியாக இருக்கும் போது மட்டுமே மெய்யான முறையிலே தேவனை ஆராதிக்க முடியும் என்ற காரியத்தை நாம் கடந்த வாரம் சிந்தித்தோம். இப்படி பார்க்கும் பொழுது இந்த பிலிப்பு பட்டணத்துல பவுல் தன்னுடைய இரண்டாம் மிஷினரி பயணத்தின் போது 49வது ஏடியில இந்த திருச்சபை அவர் நாட்டார். இதோடைய பின்னணியை நம்ம பார்க்கணும்னா அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழலில் இந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது என்று கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். இதை பார்க்கும் பொழுது 49வது ஏடியில இந்த திருச்சபை நிறுவுறார். இந்த பிலிப்பு பட்டணத்தோடைய இந்த நிருபத்தை எழுதும் போது 61-62 ஏடிகள்ல அவர் சிறையில் இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதுகிற போது முதலாவது அவர் சொல்கிற ஒரு காரியம், எப்படி திருச்சபையும் திருச்சபை விசுவாசிகளும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்ற மைய பொருளின் அடிப்படையிலே என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எழுதுகிறார் என்று பார்க்கும். மெய்யான முறையிலே கடவுளை ஆராதிக்க மெய்யான மகிழ்ச்சி தேவைப்படுகிறது. மெய்யான மகிழ்ச்சிக்கு சுவிசேஷமும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் சமூகமும் அதாவது சபையும் தேவைப்படுகிறது. இப்ப நான் சந்தோஷமா இருக்கணும், நான் கடவுளை ஒழுங்கா ஆராதிக்கணும் அப்படின்னா முதலாவது சந்தோஷமா இருக்கும். நான் சந்தோஷமா இருக்கும்னா என்னோட வாழ்க்கையில முதலாவது கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் தேவைப்படுகிறது. இரண்டாவது பார்க்கும்போது இந்த சுவிசேஷத்தை சொல்வதான ஒரு சபை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சபை தேவைப்படுகிறது. இதுதான் இந்த பிலிப்பியர் உரிய நிருபத்தினுடைய ஒரு மேலாக இருக்கிற ஒரு சாராம்சமாக இருக்கப்படுது. வாசி கேட்ட முதல் இரண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது என்ன கற்றுத்தருகிறது, எப்படி கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாகும். இந்த வசனம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முதலாவது தனிநபர் கர்த்தரோடு உறவில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனிநபரும் முதலாவது கர்த்தரோடு உறவில் இருக்க வேண்டும் என்று சொல்றார் பவுல். இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய உறவு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறது என்பதை சொல்கிறார். அடுத்து பார்க்கும்போது இந்த வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா, இந்த முதலாவது வசனமும் இரண்டாவது வசனத்திலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பவுலுடைய நிருபத்தையும் இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் எழுதுகிறதாவது. இது முதலாவது நூற்றாண்டுல எழுதப்படுகிற ஒரு கடிதத்தின் அமைப்பு. முதலாவது யார் எழுதுறா அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த நிருபத்தை பார்க்கும்போது சற்று வித்தியாசமாக பவுல் தன்னுடன் இணைந்து தீமோத்தியோடைய பேரும் சேர்த்து வச்சிருக்கார். பவுலும் தீமோத்தியும் ஏன் இந்த நிருபத்துல தம் பேரோட கூட தீமோத்தியோட பேரை இணைத்து எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது பவுல் தீமோத்திய பேரை இணைத்து எழுதுவதற்கு ஒரு காரணம் உண்டு. முதலாவது நம்ம பார்த்தோம், பவுல் சிறையிலே கட்டப்பட்டிருக்கிறார். 61-62 AD அவர் சிறைச்சாலையில இருக்கிறார். இந்த இடத்துல அவர் ஒரு பேரை சொல்லும் போது அப்போஸ்தலர் 16 நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிலிப்பு பட்டணத்துல யார் யாரெல்லாம் 2வது மிஷினரி பயணத்துல போறா அப்படின்னு பார்க்கும்போது, பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா இவங்க 4 தான் இணைந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த மிஷினரி பயணத்தை மேற்கொள்றாங்க. அப்ப பிலிப்பு பட்டணத்துல முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது ஆற்றின் அருகே குடுகையில பவுல் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் போது அவரோட இணைந்து இருக்கிற தீமோத்தேயு, சீலா, லூக்கா இருக்கிறாங்க. அவர் இப்போ 61-62 AD எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கிறார். அவரால் எழுத முடியாது. பவுல் இந்த இடத்துல அவருடைய பேரை, தீமோத்தேயுவோட பேரை ஏன் சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நிருபத்தை கைப்பட எழுதியது தீமோத்தேயு. பவுல் சொல்ல சொல்ல கைப்பட எழுதியது தீமோத்தேயு. மற்றொரு விஷயத்தை அந்த திருச்சபைக்கு என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிருபத்துல எழுதப்பட்டிருக்கிற எல்லா விஷயமும் தீமோத்தேயுவினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தீமோத்தேயுவுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது என்று பார்க்கும். ஏன்னா பிலிப்பியர் 2:22 பார்க்கும்போது தீமோத்தேயு குறித்து பேசுறார். என்னன்னு பேசுறாரு அப்படின்னு தீமோத்தேயு குறித்து பேசும்போது, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் சொல்லி பார்க்கும்போது, தீமோத்தேயு என்னோட கூட சுவிசேஷத்து நிமித்தமாக ஊழியம் செய்தான் என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, தீமோத்தேயு பவுலுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, எல்லா காரியத்திலும் அவருக்கு உறுதுணையாக, சுவிசேஷத்து நிமித்தமாக உறுதுணையாக இருக்கிறார் என்று பார்க்கும். அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், முதலாவது பவுலும் தீமோத்தேயுவும் அப்படின்னு சொல்லிட்டு, 2வதாக சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஊழியக்காரன். இப்ப மூல பாஷையில பார்க்கும்போது அந்த வார்த்தை அடிமை என்று நேரடியான மொழிபெயர்ப்புல சொல்லப்படுகிறது. பவுல் தங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமை என்று தன்னையும் தீமோத்தேயும் சேர்த்து அடையாளப்படுத்துகிறார். இப்ப இந்த நிருபத்துல பார்க்கும்போது, எப்பொழுதுமே பொதுவாக பவுலோடைய நிருபத்தெல்லாம் பார்க்கும்போது தன்னை அப்போஸ்தலன் என்று அவர் அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நம்ம உதாரணத்துக்கு 1 Corinthians எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1 Corinthians 2:1 பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனையும் அப்படின்னு சொல்லி போட்டு. அதே போல 2 Corinthians நீங்க பார்க்கும் பொழுது, 2 Corinthians 2:1 பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும். இங்க பார்க்கும்போது தீமோத்தேயுவை சகோதரன் என்று அடையாளப்படுத்துகிறார். அடுத்து கலாத்தியர் 2:1 பார்க்கும்போது, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவாலும் அவரை மறுத்தொழுந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலாகிய நான் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து எபேசியர்ல பார்க்கும்போது, எபேசியர் 2:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல கொலோசியர்ல பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லியிருக்கார். அதே போல எல்லா நிருபத்திலையும் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லியிருக்கார். ரோம நிருபத்துல பார்க்கும்போது, ரோமர்கள் நிருபம் 2:1 பார்க்கும்போது, ரோமர் 2:1, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். இங்க பார்க்கும்போது அடிமை என்ற வார்த்தையை சேர்த்து பேசியிருக்கிறார். அதே போல தீத்து 2:1 அப்போஸ்தலன் மற்றும் அடிமை என்று சொல்லப்படும். இங்க பார்க்கும்போது பிலிப்பு பட்டணத்துல பிலிப்பு எழுதின நிருபத்துல பார்க்கும்போது, அங்க அப்போஸ்தலன் என்ற தன்னை அடையாளப்படுத்தாமல் நேரடியாக தன்னை கிறிஸ்துவனுடைய அடிமை என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார். இதோட சேர்த்து தீமோத்தேயுவும் அவரோடு இணைத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். 2 விஷயம், முதலாவது பவுல் தன்னை அடிமை என்று சொல்றார், அடையாளப்படுத்துகிறார். பவுலோடு இணைத்து அங்க தீமோத்தேயுவும் தன்னை ஊழியக்காரன் அல்லது அடிமை என்று அடையாளப்படுத்தி அவரை இணைத்துக் கொள்கிறார் என்று பார்க்கும். இவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்துவின் அடிமைகள் என்று தன்னை இந்த திருச்சபைக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். நம்ம கடந்த வாரத்துல பார்க்கும்போது பிலிப்பு பட்டணம் ரோமர்களுடைய குடியிருப்பாக இருக்கிறது என்று பார்க்கும். ரோமர்களுடைய குடியிருப்புல அடிமைகள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும்போது, மிக ஏளனமாக நடத்தப்பட்டார்கள். ரோம குடியிருப்புல இருக்கிற அடிமைகள் மிக சொற்பமான வீட்டு வேலையை செய்கிற ஒரு சாதாரண வேலைக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய எஜமானுடைய சித்தத்திற்கும் அவர்களுடைய கட்டளைக்கும் மட்டுமே உட்பட்டு செய்ய முடியும். ரோமர் குடியிருப்புல ரோமர்கள் சிட்டிசன்ஷிப் பெற்றிருந்த எல்லாருமே ரொம்ப ஃப்ரீ பர்ட், அவங்க எங்கனாலும் போய்க்கலாம் எங்கனாலும் வந்துக்கலாம். ஆனா அங்க இருக்கிற அடிமைகள் மட்டுமே எப்பொழுதுமே அவருடைய எஜமானுடைய வார்த்தைக்கு மட்டுமே செவிசாய்த்து எஜமானுடைய சித்தத்துக்கு மட்டுமே நடக்கிறவர்கள், எஜமானுடைய சித்தத்திற்கு இணங்கி செயல்படுகிறவர்கள். மற்ற ரோம குடியிருப்புகளை பார்க்கும் பொழுது அவர்கள் அதிகப்படியான பொறுப்புகளை பெற்று அரசாங்க பொறுப்புகளை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை தான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். பிலிப்பு பட்டணத்தில் பார்க்கும் பொழுது அவன் அடிமை என்று சொல்லப்பட்டார், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதியாக தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதனாக மட்டுமே அவர்களை கருதி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அங்க பவுல் என்ன சொல்றார் என்று பார்க்கும் பொழுது பவுல் தன்னையும் தீமோத்தேயுவும் அடிமை என்று கூறுகிறார். முதலாவது திருச்சபைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் அடிமை. ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது திருச்சபைக்கு சொல்ற ஒரு காரியம், நான் பவுலும் தீமோத்தேயுவும் நான் கிறிஸ்துவின் அடிமையாகிறோம், கிறிஸ்துவினுடைய சித்தத்திற்கும் கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கும் கிறிஸ்துவுக்கும் மட்டுமே உட்பட்டவர்கள். ஓ, இந்த நிருபத்தை அவர் எங்கிருந்து எழுதுகிறார், சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். சிறைச்சாலையிலிருந்து என்ன எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நான் கட்டுகளில் இருக்கிறேன், நான் விடுதலையாவேன் என்று நம்பிக்கையை விட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய உபத்திரம் ஜாஸ்தியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சூழலிலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா முதலாவது பவுலும் தீமோத்தேயுவும் கிறிஸ்துவினுடைய அடிமைகள், கிறிஸ்துவினுடைய சித்தத்திற்கு மட்டுமே, தன்னுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்திற்கு மட்டுமே எப்பொழுதுமே உட்பட்டு வாழ்பவர்கள். அவர்கள் தங்களுடைய சுயத்தை விட்டுவிட்டு தன்னுடைய சுய ஆளுகைக்கு உட்படாமல் கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த அடிமைகள் என்ற வார்த்தை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கிரேக்க மொழியில பயன்படுத்தப்பட்ட கிரேக்க மொழியில பழைய ஏற்பாட்ட மொழிபெயர்த்தாங்க. அப்ப மொழிபெயர்க்க படும்பொழுது அடிமை என்ற பதம் குறிப்பாக மோசேவுக்கும் யோசுவாவுக்கும் தாவீதுக்கும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பயன்படுத்தப்பட்டது. நெகேமியா 10 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, நெகேமியா 10:29 பார்க்கும் பொழுது, நெகேமியா 10:29 பார்க்கும்பொழுது, தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரோடைய கூட கூட்டிக் கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு, அங்க தாசன் என்ற வார்த்தை பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்படும் போது அங்க அடிமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல யோசுவா 24 29 பார்க்கும்போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லும் போது கிரேக்க மொழியில கிரேக்க மொழியில மொழிபெயர்க்க பழைய ஏற்பாட்டுல அங்க அவன் அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சங்கீதம் 89:20 தாசனாகிய தாவீது அந்த இடத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க அடிமை என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ பழைய இந்த முதலாவது நூற்றாண்டுல வாழ்ந்த யூதர்கள், முதலாவது நூற்றாண்டுல வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியில படிக்கல, அவர்கள் கிரேக்க மொழியில படிச்சு கொண்டிருந்தாங்க. இதோட பின்னணியை நம்ம கடந்த வாரத்துல பார்க்கும் போது அவர்கள் எகிப்து தேசத்திற்கு சிறைப்பட்டு போகும்போது இந்த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் அந்த 400 வருட இடைக்காலத்துல அலெக்சாண்டருக்கு பின்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்களை பல தேசத்துக்கு பிரித்து கொண்டு போனார்கள். அதுல குறிப்பாக எகிப்தில் இருக்கிற அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு பிரிச்சு கொண்டு போகும்போது எகிப்து தேசத்துல டால்மிக் என்ற ஒரு கவர்னர் அவர்கள் ஆளும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிரேக்க மொழி பரவி கொண்டிருக்கிறது, யூதர்கள் கிரேக்கத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது 70 பேராக சேர்ந்து 70 வேத வல்லுநர்கள் சேர்ந்து எபிரேயத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டை புது கிரேக்க மொழிக்கு அவர்கள் மொழிபெயர்த்தார்கள் என்று பார்ப்போம். அதிலிருந்து அந்த யூதர்கள் கிரேக்க மொழியிலே பழைய ஏற்பாட்டை படித்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய காலத்துல சினகாவில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கிரேக்க மொழியிலே வேதத்தை வாசித்தார், ரெண்டு மொழியும் எபிரேய மொழியிலையும் வாசித்தார், கிரேக்க மொழியிலே என்று வாசித்தார் என்று அநேக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதே போல ரோமர்கள் நிருபத்தை பவுல் எழுதும் போது அவர் பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டும் போது ஒவ்வொரு முறையும் இந்த கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டை தான் மேற்கோள் காட்டினார்கள் என்று சொல்றார். இப்ப இந்த கிரேக்க வேதாகமம் இந்த கிரேக்க பழைய ஏற்பாடு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக திருச்சபைகளிலும் விசுவாசிகள் மத்தியிலும் காணப்பட்டு அதை அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். அதை படிக்க ஆரம்பிக்கும் போது மோசே, தாவீது, யோசுவா ஆகிய மனிதர்களை வேதம் தேவனுடைய அடிமைகள் என்று சித்தரிக்கும் போது அது அவர்களுக்கு பெரிய விலை உயர்ந்த ஒரு பதமாக, விலை உயர்ந்த ஒரு பதவியாக கருதப்பட்டது. அதனால்தான் இந்த இடத்துல பவுல் தைரியமாக சொல்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்கிறார். அவர் தைரியமாக இந்த இடத்துல இது ஏன் பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கலாச்சாரம், அவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வேதம் அவர் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியக்காரனை இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அடிமை என்றே சித்தரித்துக் கொண்டிருக்கு. அது ஒரு மிக பெரிய ஒரு பதவியாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அடிமை என்ற சிறப்பம்சம், ஏன் பவுல் தன்னையும் திமோத்தியையும் கிறிஸ்துவினுடைய அடிமை என்று சொல்கிறார் என்று பார்க்கும்போது அது ஒரு உயர்ந்த பாக்கியம் உள்ள ஒரு பதவியாக இருக்கிறது. ஏன் என்று சொல்லும் போது பிலிப்பே 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். யார் மனுஷ சாயலானார் என்று பார்க்கும் போது ஏன் இந்த அடிமை என்ற பதம் மிக விலை உயர்ந்த ஒரு பதமாக இருக்கிறது, ஏன் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பதவியாக இருக்குது என்று பார்க்கும் போது அவருடைய எஜமானாகிய கிறிஸ்துவே அந்த அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த அடிமை என்ற பதவியை அவர் பெற்றுக் கொண்டிருந்தபடியால் பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் அடிமை என்று சொல்லும் போது அது ஒரு வெக்கக்கேடு அல்ல. இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த உலகத்தை படைத்த தேவன் அவருடைய எஜமான் அடிமையின் ரூபம் எடுத்தபடியால் எஜமானே அந்த அடிமையின் ரூபம் எடுத்த பொழுது நானும் அந்த அடிமை என்ற பதவிக்கு போவது எனக்கு வெக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய சித்தத்தின்படி நடவாமல் பிதாவினுடைய சித்தத்தின்படி நடந்தார் என்று சுவிசேஷங்கள வாசிக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி அடிமையாக இந்த உலகத்துல வாழ்ந்தார் என்று சுவிசேஷங்களை வாசிக்கும். அவர் சொல்றார், நான் பேசினது கூட என் சுயமா பேசல என்று சொல்ற, நான் செய்த காரியம் ஒன்றுமே என்னுடைய சுயமானதல்ல, பிதா எனக்கு கற்பித்த யாவையும் நான் செய்தேன், பிதா எனக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதே மட்டுமே நான் செய்தேன். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அந்த அடிமையினுடைய பதத்தை எடுத்து பயன்படுத்தினார் பாரு. பவுல் இங்க சொல்றார், பவுலும் தீமோத்தேயும் இயேசு கிறிஸ்துவின் அடிமைகள். நான் என்னுடைய சுய திட்டத்தையும் சுய நோக்கத்திற்கும் அடிபடாமல் இயேசுவினுடைய திட்டத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். அடிமை என்ற பதம் உறவை குறிக்கிறதாக இருக்கிறது. அடிமை என்ற பதம் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை குறிக்கிறதாக இருக்கும். அடிமையாக இருக்கும் போது இந்த உலகத்தினுடைய நியதி என்ன, அடிமையா இருக்கும் போது நான் சந்தோஷமா இருக்க முடியாது. இன்னைக்கு குடும்பத்துல வாலிப பேர்கள், வாலிப பசங்களையோ பெண்களையும் கேட்கும் போது அவர்கள் சொல்ற முத விஷயம், வீட்டுல எனக்கு சுதந்திரம் இல்ல, வீட்டுல எனக்கு சந்தோஷம் இல்ல, வீட்டுல நான் நினைக்கிறத நான் நினைச்ச மாதிரி செய்ய முடியல. நான் வேதம் சொல்றது கிறிஸ்துவுக்குள்ளாக அடிமையாக இருக்கும் போது, கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கும் போது நான் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறேன். சுவிசேஷம் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு, கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, யூதர்களுக்கு அது இழந்ததாக இருக்கு. வரலாற்றை பார்க்கும்போது யூதர்கள் அடிமையாகவே தான் வாழ்ந்து வந்தார்கள். யூதர்கள் அடிமையாக இருக்கும் போது, தேவனுடைய ஆளுகை கீழாக இருக்கும் போது அவன் சந்தோஷமா இருந்தான். என்னைக்கு தேவனுடைய ஆளுகை வேணா எனக்கு மனுஷன் ராஜாவா கொடுங்கன்னு சொல்லும் போது என்னைக்கு அவன் சொன்னானோ அன்னிலிருந்து இப்ப வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை தான். வரலாற்று பூர்வமாகவும் பார்க்கும் போது, இறையல் பூர்வமாகவும் பார்க்கும் போது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் பிரச்சனைக்குள்ளாகவே இருக்கிறான். இப்ப வேதத்தை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்குள்ளாக வருவது, இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்திற்கும் அவருடைய கட்டளை கீழாக வரும் பொழுது சந்தோஷம் காணப்படுகிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும், ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கும் போது அவன் சந்தோஷமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட உறவு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. உறவுகள் அநேக நேரத்துல பொறாமையினாலும் போட்டியினாலும் சுயநல நோக்கத்தினாலும் பாழாகி விடுகிறது. இது பிலிப்பியர் 1:15 2:3 நம்ம பார்க்கலாம். அதே போல உறவுகளில் ஒருவரை ஒருவர் தாழ்மையினாலும் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணினால் அந்த உறவு செழித்து வளர்கிறது என்று பார்க்கும். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதை சந்தோஷத்தோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். இது முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவுல் ஏன் இதை சந்தோஷமா சொல்ற, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற முதல் காரியம் நீ அடிமையா இருக்கணும்ன்றார். பவுல் இந்த நிருபத்துல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது கருப்பொருள். ஆனா அந்த கருப்பொருள் அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கும் போது சந்தோஷமாக இருக்க முடியும். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இதை சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு நான் கிறிஸ்துவின் அடிமை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இந்த பதம் ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு பதவி என்று. இரண்டாவது, நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த பதவியில இருந்தார். நான் தைரியம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பதவியில இருக்கலாம். அடுத்து பார்க்கும்போது இது ரட்சிப்பின் ஒரு அம்சமாக இருக்கிறது. இப்ப ரட்சிப்பு என்று பார்க்கும்போது தொடர்ச்சியாக நம்ம காலை ஆராதனையில ரட்சிப்பின் மகத்துவங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பார்க்கும்போது ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா வாழணும் அப்படின்னா, உங்களோட உறவு கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியம் இன்னும் பலப்பட வேண்டும் என்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளை மெய்யான முறையிலே ஆராதிக்க வேண்டும் என்றால், சுவிசேஷத்தை சரியான முறையிலே தெளிவாக புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக விசுவாசிப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக விசுவாசிக்க வேண்டும். இப்ப நம்ம அப்போஸ்தலர் 16:31 பாக்குறோம். அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு சொல்றார், கர்த்தராகி ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்று பார்க்கும் போது அவர் ஆளுகை செய்கிறவர், இஸ் எ சாவரின் லார்ட் அப்படின்றார். அவர் ஆளுகை செய்கிறவர். அப்போஸ்தலர் 8 பார்க்கும் போது பிலிப்பும் கந்தாகிய மந்திரியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவருக்கு வாசித்து அதை விளக்கப்படுத்துகிறது. தண்ணீர் உள்ள ஒரு இடத்த பாக்குறாங்க. அப்ப அவர் கேட்கிறான், நியாயஸ்தானம் பண்றதுக்கு என்ன தடை அப்படின்னு பார்க்கும்போது அங்க சொல்றான், தேவனாகிய கர்த்தரை நீர் விசுவாசிக்கும் போது தடை இல்லை. அங்க சொல்லப்படுகிற முதல் வார்த்தை தேவனாகிய கர்த்தர், குரியோஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில பயன்படுத்தப்படுது. குரியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது லார்ட், த சாவரின் லார்ட், அவர் ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்கிறார் என்பதை சொல்கிறது. அதே போல யோவானை பார்க்கும்போது 17:3 மெய் தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லும் போது மறுபடியும் அவர் ஆளுகை செய்கிற ராஜா என்று சித்தரிக்கிறது. ஒவ்வொரு முறையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மட்டும் அங்க அடையாளப்படுத்தாமல் அவர் ஆளுகை செய்கிற ஆண்டவராகவும் அடையாளப்படுத்துகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து இரட்சகர் மட்டுமல்ல, அவர் ஆளுகை செய்கிறவர். ரட்சிப்பு என்பது அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இரட்சகராகவும் இருக்கிறார். ரட்சித்த பின்பாக அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படியும், அவருடைய விருப்பத்தின்படியும், அவருடைய கட்டளையின்படியும் வாழ்வதே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்ப அங்க என்ன அடிப்படுது? அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஆள வேண்டும் என்று பார்க்கும் போது என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய நீதி, நான் என்கிற அந்த பதம் அடிப்படுகிறது. அடிமை என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு விசுவாசியும் நான் முற்றிலுமாக கர்த்தருடைய ஆட்பட்டு, கர்த்தருடைய சித்தத்திற்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் நான் உட்பட்டு வாழ்பவன். இப்படிப்பட்ட உறவு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது மட்டுமே கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல முதலாவது சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் அடிமையாகிய பவுலும் தீமோத்தேயும். அங்க இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம், அங்க பவுல் மட்டும் தனியா பேசல, தீமோத்தேயும் அதோடு இணைத்துக் கொள்கிறார். அவரோடு இணைத்துக் கொள்ள அவனும் தீமோத்தேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருக்கிறான் என்று பார்க்கும். இப்படிப்பட்ட உறவை கொண்டிருந்தால் மட்டுமே ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கும். இப்படிப்பட்ட உறவை வைத்திருந்தால் மட்டுமே ஒவ்வொரு விசுவாசியும் திருச்சபையில வந்து கர்த்தரை மெய்யான முறையிலே ஆராதிக்க முடியும். இப்ப நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கிறேன்? என்னோட வாழ்க்கையில மெய்யான சந்தோஷம் காணப்படுகிறது. இன்னைக்கு சந்தோஷத்தை தேடி நம்ம வெளியே ரொம்ப தேடிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இன்னைக்கு பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை பார்க்கும்போது, டிராவலிங், யோகா, மெடிடேஷன், இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் சந்தோஷத்தை தரும் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு டிராவலிங் ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஏன்? எனக்கு இந்த இந்த அட்மாஸ்பியர்ல இந்த என்விரான்மெண்ட்ல எனக்கு சந்தோஷம் இல்ல, நான் போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சந்தோஷப்பட்டு திரும்பி வந்துடுறேன். அது இல்ல, அத ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு டெம்பரவரி என்ஜாய்மெண்ட். என்ன மெய்யான சந்தோஷத்தை தருது அப்படின்னா, சுயத்தை இழந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வது, கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை அடிமைப்பட்டு இருப்பது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிப்பது. அப்ப இன்னைக்கு திருச்சபையாராகிய நாம் ஒரு விஷயத்தை சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுவிசேஷத்தை சரியான முறையிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இரட்சகராகவும் இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரட்சகராகவும் இருக்கிறார், அதே போல இந்த உலகத்தை அவர் ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்மாவையும் நம்மளுடைய இருதயத்தையும் ஆட்சி செய்கிற ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய செய்கையையும் ஆட்சி செய்கிற ராஜாவாக இருக்கிறார். அடிமை அப்படிதான், அடிமை செய்யறான் ஒரு வேலையை செய்யறான் அப்படின்னா அது எஜமானிட்ட ஒரு கட்டளை பெற்றிருந்தா மட்டும் அந்த அடிமை அந்த வேலையை செய்ய முடியும். அடிமை செய்கிற ஒவ்வொரு வேலையும் அந்த எஜமானுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக தான் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த அடிமை அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது. இப்ப பவுலும் தீமோத்தியும் தன்னை அடிமை என்று சொல்லும் போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை மட்டுமே உடையவர்களாக, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு மட்டுமே, இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்திற்கு மட்டுமே வழிவகுக்க வேண்டும், அதை மட்டுமே நான் செய்ய வேண்டும், அதுக்குள்ளாகவே நான் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை உடையவர்களாக இருந்தார். இன்னைக்கு நம்ம சபை விசுவாசிகள் நீங்களும் நானும் திருச்சபையாரும் இப்படிப்பட்ட உறவுல காணப்படுறோமா? இப்படிப்பட்ட உறவுல இயேசுவோடு நாம் இருக்கிறோமா? இப்படிப்பட்ட முறையில இந்த சுவிசேஷத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் சிலுவையில மரித்திருக்கிறார், அது என்னுடைய பாவத்தை கழுவிட்டார், அதோட போதும்னு நினைக்காம அவர் என்னுடைய ஆத்மாவை என்னுடைய இருதயத்தை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அப்பதான் அவருடைய அடிமையாக இருக்க முடியும். இப்படி வாழும்போது மட்டும்தான் நான் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கும். இப்படி வாழும்போது மட்டும்தான் நான் மெய்யான முறையில தேவனை ஆராதிக்கும். இரண்டாவதாக பார்க்கும்போது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க சபையின் உறவு அவசியமாக இருக்கிறது. இப்ப கடந்த வாரத்துல பார்க்கும்போது பேசின ஒரு விஷயம், இந்த திருச்சபையில உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த திருச்சபையில் உள்ள பிரச்சனை ஒற்றுமையின்மை என்று பார்த்தோம். இந்த திருச்சபையினுடைய பிரச்சனை உபத்துருவம் அப்படின்னு பார்த்தோம். இந்த திருச்சபையுடைய பிரச்சனை வெளியிலிருந்து வந்த எதிரிகள் ஜாஸ்தியாக இருந்தாங்கதான். முதலாவது பார்க்கும்போது பார்க்கிறோம் தனிப்பட்ட மனிதனுடைய உறவு கிறிஸ்துவுக்களாக எப்படி இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க சபையின் உறவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். முதலாம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும்போது, பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவரும், பரிசுத்தவான்கள், அதாவது எப்படி அந்த மக்களை அவர் அடையாளப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, திருச்சபையில இருக்கிற விசுவாசிகளை பரிசுத்தவான்கள் என்று கூறுகிறார். இந்த பரிசுத்தவான்கள் என்று கூறும்போது அவங்க ஒரு சிறப்பான அமைப்பை சேர்ந்தவர்களா? இல்ல, அவர்கள் யார் என்று பார்க்கும்போது முதலாவது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள். அவர்கள் யார்? அப்போஸ்தலர் 16 பார்க்கும்போது அவர் ரத்தாம்பரத்தை விற்று கொண்டிருந்த லிதியாள் என்று பார்க்கிறோம், அவள் பரிசுத்தவான். அடுத்த பக்கம் குறி சொல்கிற அந்த அடிமை பெண், அவள் பரிசுத்தவான். அடுத்து பார்க்கிறோம் சிறைச்சாலைக்காரன் அவனும் அவனுடைய குடும்பத்தாரும், அவர்கள் பரிசுத்தவான்கள். இதுதான் நம்ம அப்போஸ்தலர் 16 பார்க்கும். இப்படிப்பட்ட அநேக பெண்கள் அங்க இருந்தாங்க, அநேக பெண்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். சிறைச்சாலைக்காரன் ரட்சிப்புக்குள்ளான், அவனுடைய குடும்பத்தார் திருச்சபைக்குள்ளாக வழி நடத்தப்பட்டார்கள். அதே போல லிதியாலும் லிதியாளுடைய வீட்டில் இருந்த குடும்பத்தார் அனைவரும் திருச்சபைக்கு நேராக வழி நடத்தப்பட்டார்கள். இவங்க எல்லாருமே எப்படி அழைக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறோம். திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபரும், இயேசு கிறிஸ்துவை வேதம் வெளிப்படுத்திய முறையிலே விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து பார்க்கும்போது அவர் வெறுமையாக பரிசுத்தவான்கள் என்று சொல்லவில்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போது சபை விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். இந்த விசுவாசிகள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்ற பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஜனங்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 19 அதிகாரத்தை பார்க்கும் போது, யாத்திராகமம் 19 அதிகாரத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாரு அப்படி பார்க்கும் போது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்கள், இந்த இஸ்ரவேலை தேவன் எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது பரிசுத்த ஜாதி என்று சொல்கிறார். அதேதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பரிசுத்தவான்கள். எதன் அடிப்படையில் பார்க்கும் போது, பாவத்திலிருந்து குறிக்கப்பட்டு கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள். இப்ப நீங்களும் நானும் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கடவுளை விசுவாசிக்கிற இந்த சபை விசுவாசிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்கள். அப்ப நம்மளோட நோக்கம் என்ன, நம்ம யார் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது நீங்களும் நானும் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம மூல மொழியில அதோடைய வார்த்தையினோட அர்த்தத்தை பாத்தீங்கன்னா, ஹோலி அப்படின்னு பார்க்கும்போது செட் அபார்ட் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட. எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள். கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் பரிசுத்தவான்களாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். அவருடைய பரிசுத்தம் யாரை சார்ந்தது? இப்ப என்னுடைய பரிசுத்தம், இப்ப நான் விசுவாசி, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சற்று உற்று நோக்கி பார்க்கும் போது, நாம் தைரியமாக நம்மை பரிசுத்தவான் என்று சொல்ல முடியுமா? முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப இந்த பரிசுத்தம் யாரை சார்ந்தது? ஏன் பவுல் சபை விசுவாசிகளை பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார்? ஏன்னா அந்த பரிசுத்தம் என்னை சார்ந்ததல்ல, பவுலை சார்ந்ததல்ல, திருச்சபையை சார்ந்ததல்ல. இந்த பரிசுத்தம் கிறிஸ்துவை சார்ந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அனைவரும் பரிசுத்தவான்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசிகள் யாவும் அவருடைய பரிசுத்தம் விசுவாசிகளுக்குள்ளாக உட்புகுத்தப்பட்டது. எப்படி ஆதாமினால் பாவம் நம்முடைய வாழ்க்கையில உட்புகுத்தப்பட்டதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுந்ததினால் அவருடைய பரிசுத்தமும் அவருடைய நீதியும் நமக்குள்ளாக உட்புகுத்தப்பட்டது. நாம் பரிசுத்தம் என்பது நம்முடைய ஒழுக்கமான வாழ்வினால் வருவதல்ல. பரிசுத்தம் என்பது இந்த சமுதாயத்துல நான் ஒரு நல்லெறியோட வாழ்வதனால் வருவதல்ல. இந்த பரிசுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதன் மூலமாக மட்டுமே வருகிறது. இந்த பரிசுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்படும் போது வருவது. இந்த பரிசுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்பதால் இந்த பரிசுத்தம் நமக்கு உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. பார்க்கும்போது சுவிசேஷத்தை நம்ம சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று சரியான முறையில புரிந்து கொள்ள முடியும். இப்ப பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படும் போது என்னுடைய சுய நீதினாலோ, என்னுடைய ஒழுக்கமான வாழ்வினாலோ வருவதல்ல. பரிசுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் உங்களுக்கு உட்புகுத்தப்பட்டதாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னதான் செஞ்சாலும் செய்ய முடியாது. என்னதான் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் சுத்தமா இருக்க முடியாது. நான் எவ்வளவுதான் ஒழுக்க ரீதியாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எனக்குள் இருக்கிற பாவம் தொடர்ச்சியாக பாவத்துக்கு நேராகவே வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது, இது இதுக்கு முன்னாடி உள்ள சொன்ன பாயிண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, நான் அடிமை என்று ஒத்துக்கொண்டால் மட்டுமே இந்த பரிசுத்தத்தை நான் சரியான முறையில புரிந்து கொள்ளும். என்னுடைய எஜமான் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டால் மட்டுமே இந்த பரிசுத்தத்தை நான் சரியான முறையில உணர்ந்து கொள்ள முடியும். என்னுடைய எஜமான் பரிசுத்தவான், என்னுடைய எஜமானும் அடிமையாக இருந்தவர், என்னுடைய எஜமான் பரிசுத்த அடிமையாக இருந்தவர். அந்த எஜமான கீழே வேலை பார்க்கும் போது நானும் அந்த எஜமானுடைய பரிசுத்தத்தை பரிசுத்தோடு ஐக்கியப்பட்டு நானும் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறேன். சபை விசுவாசிகளும் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் போது, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்படும் போது, அதில் ஐக்கியப்படும் போது, குறிப்பான வார்த்தையும் குறித்துக் கொள்ள ஐக்கியப்படும் போது நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அடுத்ததுல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். அவங்க ஒரு சில பேரை மட்டும் அவர் பிக்கப் பண்ணி பரிசுத்தவான்கள் என்று சொல்லல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவரும் பாகுபாடின்றி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். அனைவரும் என்ற வார்த்தை பிரிவினையை சரி செய்கிறது. பரிசுத்தமா அனைவரும் என்ற வார்த்தை ஒற்றுமையை கொண்டு வருகிறது, ஒற்றுமை இன்மையை அது சரி செய்கிறதாக இருக்கிறது. பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனத்துல பார்க்கும் போது அங்க இரண்டு பேருக்கு கர்த்தருக்குள் ஒரே சிந்தனையாக இருக்க ஏரோதியாளுக்கும் சித்திக்கியாளுக்கும் புத்தி சொல்லுங்கள். அங்க ஒற்றுமையின்மை காணப்படுகிறது. அங்க இருவரையும் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒன்றிணைக்க பரிசுத்தவான்கள் ஆகிய அனைவரும் என்று ஆரம்பிக்கிறார். அனைவரும் என்ற வார்த்தை, பரிசுத்தவான்கள் ஆகிய அனைவரும் என்ற வார்த்தை முதலாவது ஒற்றுமையின்மையை சரி செய்கிறதாக இருக்கிறது. அனைவரும் என்று கூறும்போது சபை விசுவாசிகளை ஒன்றிணைக்கிறதாக இருக்கிறது. நாம் அனைவரும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்படுவோம். கடவுளின் பரிசுத்தவான்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். அங்க இன்னொரு முக்கியமான வார்த்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளான. எப்படி இந்த சபை மக்கள் பிலிப்பு பட்டணத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ, ஒன்றாக வாசம் பண்ணியிருக்கிறார்களோ, அதே போல திருச்சபையில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக ஐக்கியப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். சபையில ஏன் ஒற்றுமை அவசியம் என்று பார்க்கும்போது, அங்க முக்கியமான விஷயம், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் திருச்சபையினுடைய ஐக்கியமும் ஒற்றுமையும் அவசியமாக இருக்கிறது. இப்ப சபையில ஒற்றுமைக்காக ஏன் தொடர்ச்சியா ஜெபம் பண்றோம், ஏன் தொடர்ச்சியா அதுக்கான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஏன் திருச்சபையில அன்பும் ஒற்றுமையும் வளர வேண்டும் என்று பார்க்கும் போது, அது ஒரு இறையல் பூர்வமான ஒரு கொள்கையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணத்தால் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறேன். இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். அப்படி ஐக்கியப்பட்டு இருக்கும் போது ஐக்கியப்பட்ட விசுவாசிகளுக்குள்ளாக ஒற்றுமை இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய கொள்கைக்கு எதிராக நாம் இருக்கிறோம். இந்த கொள்கை என்னன்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டு இருக்கிறோமா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. யூனியன் வித் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை சந்தேகத்துக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கிறோம். ஏன் ஐக்கியம் முக்கியம் பார்க்கும்போது, நாம் சந்தேகமின்றி இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தின் ஒரு உறவிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். ஒற்றுமை என்பது ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த ஐக்கியம் கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. உறவு பெலப்பட்டால் மட்டுமே, ஒற்றுமையோடு வாழ்ந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும். ஒற்றுமையோடும் உறவு பெலப்பட்டு வாழ்ந்தால் மட்டுமே அங்க மெய்யான முறையிலே கடவுளை ஆராதிக்க முடியும். மெய்யான முறையிலே கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்றால் சந்தோஷம் பெலப்பட வேண்டும். சந்தோஷம் பெலப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமையோடு இணைந்து காணப்பட வேண்டும். நாம் அனைவரும் முதலாவது சிந்தித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் ஏன் ஒரு கூட்டாக உட்கார்ந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க ஆராதிக்கிறோம் அப்படின்னா, அது நம்ம கடவுள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே வெளிப்படுத்துகிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டவர்கள் என்பதை தெரிவிக்கிறதுக்காகவே சபையாக கூடி கடவுளை ஆராதிக்கிறோம். இங்க நாம் அனைவரும் ஐக்கியப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டவர்கள். நிறைய நேரத்துல பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்பட்டிருக்கிறோமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியாகவே இருக்கு. இந்த சந்தேகமும் இந்த உறவும் இல்லை என்றால் மெய்யான முறையிலே தேவனை ஆராதிக்க முடியாது. உறவு பலப்படவில்லை என்றால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. உறவு இல்லை என்றால் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியாது. உறவு இல்லை என்றால் தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளாகாது. உறவு எதற்கு அவசியம் என்றால் தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் ஆழ்வதற்கு. உறவு ஏன் அவசியம் என்றால் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்கு அவசியமாக இருக்கு. உறவு ஏன் அவசியமாக இருக்கு என்று பார்க்கும்போது, உறவு ஏன் பலப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது, நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு அது தேவைப்படுகிறது. உறவு ஏன் அவசியமாக இருக்கு என்று பார்க்கும்போது, மெய்யான முறையிலே தேவனை ஆராதிப்பதற்கு உறவு அவசியமாக இருக்கு. நிறைய நேரத்துல திருச்சபையில தனித்தனியா வந்து உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு போறோம். அது தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனை அல்ல. அது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அல்ல. நாம் அனைவரும் கூட்டாக கூடி சுவிசேஷத்தை சரியான முறையிலே விசுவாசித்திருந்தோமே ஆனால், சுவிசேஷத்தை சரியான முறையிலே தெரிந்திருந்தோமே ஆனால், அதனுடைய வாழ்க்கையை அனுபவித்திருந்தோமே ஆனால் ஒற்றுமை தானாக காணப்படும். ஏன் சபையில ஒற்றுமை இல்லை, ஏன் ஐக்கியம் இல்லை அப்படின்னா, சுவிசேஷத்தை சரியான முறையிலே நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. சுவிசேஷத்தை சரியான முறையில் நாம் விசுவாசிக்கவில்லை. சுவிசேஷம் சரியான முறையிலே உங்களுடைய இருதயத்திலே ஆளப்படவில்லை.
கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தை ஆளாததுனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் பலன், ரட்சிப்பின் விளைவு காணப்படவில்லை. இப்ப ஒற்றுமையின்மை கொள்கை ரீதியான பிரச்சனையாக இருக்கிறது. ஒற்றுமையின்மை, ஐக்கியின்மை கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை சந்தேகத்துக்கு நேராக வழி நடத்துறதாக இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால நானும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அது சரியான முறையிலே புரிந்து கொள்வது அவசியமா இருக்கு. சந்தோஷமா இருக்கணும்னா திருச்சபையின் உறவு சரியான முறையில இருக்கணும், கத்தருக்குள்ளாக இருக்கணும். அப்பதான் திருச்சபை சந்தோஷமாக காணப்படும். அப்பதான் மெய்யான முறையிலே கடவுளை ஆராதிக்க முடியும். அடுத்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது. இந்த இருபத்துல மட்டும்தான் ஒன்னு திமோத்தியும் ரெண்டு திமோத்தியும் தீத்து அடுத்து பிலிப்பியர், இந்த நான்கு நிருபத்துல மட்டும்தான் கண்காணிகள் உதவிக்காரர்கள் என்ற இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிச்ச எந்த பவுலுடைய நிருபத்திலும் இதன் பயன்படுத்தவில்லை. இப்படி பார்க்கும்போது சபையிலே பன்முக தலைவர்கள் இருக்க வேண்டும், சபையின் பொறுப்புகளை தலைவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல பவுல் சொல்கிறார். இப்படி சபையின் தலைவர்களாக இருக்கும் போது சபையின் தலைவர்களும் ஐக்கியத்தில் காணப்பட வேண்டும். சபையின் தலைவர்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அவர்களும் ஐக்கியத்தில் காணப்பட வேண்டும். அவர்கள் சபையை கண்காணிக்கவும் காக்கவும், அவர்கள் சபைக்குள்ளாக இருந்து சபையை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக கருதாமல் தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் நேசித்து காணப்பட வேண்டும். அதான் நம்ம பார்க்கிறோம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். தலைவர்களுக்கு முதலாவது பெருமை, பெருமையால் தன்னுடைய கிரியை செய்யாமல் தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணிக்கொள்ள கடவீர்கள். முதலாவது பார்க்கிறோம், அங்க ஐக்கியப்பட்டு இருக்கும் போது திருச்சபை கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டு இருக்கும் போது முதலாவது அங்க வருகிற ஒரு விஷயம், தலைவர்கள் தாழ்மையாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் தன்னிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணிக்கொண்டு திருச்சபையை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட வேண்டும். இது ஒற்றுமை என்பது விசுவாசிகளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு காரியம் அல்ல. ஒற்றுமை என்பது சபையில இருக்கிற எல்லா விதமான மக்களுக்கும் உரித்தான காரியமாக இருக்கிறது. அது தலைவர்களாலும் சரி, சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதால், எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருப்பதால், எல்லாரும் ஒரே சுவிசேஷத்தின் அங்கமாக இருப்பதனால் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றிணைந்து காணப்பட வேண்டும். நாம் அனைவரும் திருச்சபையினுடைய கண்காணியும், திருச்சபையினுடைய உதவிக்காரரும், திருச்சபையினுடைய விசுவாசிகள் அனைவரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறது. முதலாவது நம்மளுடைய தனிப்பட்ட நபருடைய, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய உறவு கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, திருச்சபையினுடைய உறவு கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட்டு இருக்கும் போது கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்க முடியும். மூன்றாவதாக இரண்டாம் வசனத்தை பார்க்கும் போது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சந்தோஷமாயிருப்பதற்கு மூன்றாவது ஒரு காரியம், தனிநபர் விசுவாசிகளும் சபையும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியா சொல்லப்பட்ட ஒரு காரியம், நாம் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். கிருபையும் சமாதானத்தையும் பார்க்கும்போது அவர் எல்லா நிருபத்திலையும் எழுதியிருப்பார். கிருபையும் சமாதானமும் இறையிலுடைய சாராம்சமாக இருக்கிறது. நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல பார்க்கும்போது இதே கிருபையை குறித்து மறுபடியும் சொல்லியிருக்கிறார். நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பிக்கும் போதும் அதே கிருபையோடு ஆரம்பிக்கிறார், முடிக்கும் போது அதே கிருபையோடு முடிக்கிறார். நடுவுல இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனத்துல பார்க்கும்போது, இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்களை பார்க்கும், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் விருப்பத்தையும் செய்களும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். ஏன் கிறிஸ்துவ சார்ந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இந்த கிருபைக்கும் சமாதானத்துக்கும் நான் கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும்னு பார்க்கும்போது, அவரே தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் அவருடைய விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குறவராயிருக்கிறார். அதனாலதான் பாக்குறோம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அங்க பிதா என்று சொல்லும் போது மறுபடியும் அங்க என்ன சொல்றாருன்னா, ஆளுகை செய்கிற கடவுளுடைய குணாதிசயத்தை சொல்றார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்றது. அனைவர் அவருடைய கிருபையை சார்ந்திருக்க அனைவரும் அவருடைய சமாதானத்தினால் நிரப்பப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அவருடைய கிருபையை நாம் சார்ந்திருக்கும் போது அவருடைய சமாதானத்தினால் நாம் நிரப்பப்படுகிறோம். சமாதானத்தினால் நிரப்பப்படும் போது நம்முடைய ஆத்மாவில் அவருக்குள்ளாக சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் காணப்படுகிறோம். அதனால நம்ம 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எழுதியவை நான் திரும்பி எழுதுவது எனக்கு புரோஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். தொடர்ச்சியாக பவுல் தன்னுடைய முன்னுரையில சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய உறவை குறித்து பேசுறார். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருப்பேன்னு சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அடிமையா இருப்பேன், நான் அடிமையா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றேன். ஏன்னா அந்த என்னுடைய எஜமானின் அடிமையின் ரூபம் எடுத்தார், அவர் பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், அவர் சந்தோஷமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றினார், அவர் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருந்தார். ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு இப்படிப்பட்ட சிந்தையோடு வாழும் போது சந்தோஷமாக இருக்க முடியும். ரெண்டாவது, திருச்சபை கூட்டாக இருக்கும்போது, விசுவாசிகள் கூட்டாக இருக்கும்போது நாம் அனைவரும் பரிசுத்தவான்கள் என்று கருதப்படுகிறோம். நம்முடைய சுயநீதியின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய ஒழுக்கமான வாழ்வின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் சரீர இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்ததினாலே நாம் அனைவரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் என்று சொல்லும் போது நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். சபையினுடைய ஒற்றுமை கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்போடு இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. சபையில் அனைவரும் கடைசியாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். ஒரு விஷயம் தெளிவாக தன்னுடைய முன்னுரையில சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கடவுளை சார்ந்திருக்கும். வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் கடவுளை சார்ந்திருக்கும். அது துக்கமா இருந்தாலும் சரி, இவர் எப்ப சார்ந்திருக்கிறார், பவுல் எப்பொழுது கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறார், கையிலும் காலிலும் விலங்குகளால் கட்டப்பட்டு இருக்கும் போது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலில் கட்டப்பட்டு இருக்கும் போது பாட்டு பாடி கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று லூக்கா எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த காரியத்தை திருச்சபைக்குள்ளாக எழுதியிருக்கிறார். இப்ப திருச்சபை சூழலினால் எனக்கு இப்படிப்பட்ட சூழல் இருக்கு, என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரட்சிப்பை நாம் கேள்விக்குறியாக்குகிறோம். என்னுடைய திருச்சபை சூழல் வித்தியாசமாக இருக்கிறதுனால நாம் மெய்யான முறையில கடவுளை ஆராதிக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா என்பதை கேள்விக்குறியாக வைக்கிறோம். இப்ப சின்ன சின்ன விஷயம்தான், ஆனா அதனுடைய அர்த்தமும் அதனுடைய மைய பொருளும் ரட்சிப்பை தொடுகிறதாக இருக்கும். நாம் மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். விசுவாசிகள் கூட்டாக வாழும் போது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய அடிமையாக இருக்கிறேன், அவர் சொல்வதும் அவருடைய சித்தத்துக்கு நேராகவும் நான் அதற்கு உட்புகுத்து வாழ ஆசைப்படுகிறேன். அவர் என்னுடைய ஆத்மாவை என்னுடைய வாழ்வினுடைய அனைத்து அம்சங்களிலும் அவர் ஆழ்கை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அப்படி நீ ஆயத்தமா இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். அது எப்பேற்பட்டு சொல்லாருன்னு அவசியம். இன்னைக்கு வாசிக்கேட்ட 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை பார்க்கும்போது பவுலுடைய வாழ்க்கையினுடைய சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் 1:40, 39 அடிபட்டு இருக்கிறார். அவர் சுய ஜனத்தினால வந்த பிரச்சனை, புறஜாதி ஜனத்தினால வந்த பிரச்சனை, கப்பல் சேதத்தினால வந்த பிரச்சனை, சிறைச்சாலில் இருந்த பிரச்சனை, நிர்வாணத்தினாலும் பசியினாலும் எல்லாத்துலயும் அவருக்கு பிரச்சனை தான். அவர் இந்த வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அவருடைய பிசிக் அவருடைய அவுட்டர் அப்பியரன்ஸே ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு எல்லாமே ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்குள்ளாக அவர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தார். ஏன், அவர் தன்னை அடிமை என்று ஒட்டுக்கொண்டார். ஏன், அவர் தன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டவர் என்று ஒத்துக்கொண்டார். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தபடியால் அவருடைய சூழல் எப்படி இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் அவர் மெய்யான முறையிலே தேவனை ஆராதித்தார். இன்னைக்கு விசுவாசிகளாகி நீங்களும் நானும் மெய்யான முறையிலே தேவனை ஆராதிக்கிறோமா? ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அநேகர் உண்டு. தொடர்ச்சியாக கர்த்தருடைய வசனத்தை காலையிலும் மாலையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், சபைக்கு வந்தால் நான் சந்தோஷமா இருக்க முடியாது, சபைக்கு வந்தா என்னுடைய பாவம் சுட்டி காட்டப்படுகிறது, நான் தொடர்ச்சியா சபையை விட்டு பின்வாங்கி போனால் சந்தோஷமா இருக்க முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களும் உண்டு. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், வேதம் போதுமானது, வேதம் எல்லாவற்றிற்கும் போதுமானது. நான் சந்தோஷமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பாவத்துல சந்தோஷமா இருக்கவே முடியாது. உங்களுடைய பாவத்துல உங்களுக்கு சமாதானமே கிடையாது. அது ஒரு டெம்பரவரி தான், 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு நாளோ ரெண்டு நாளோவா. அதுக்கப்புறம் உன்னுடைய குற்ற உணர்ச்சி உன்னை பாடாப்படுத்தி சாவடிக்கும். உன்னுடைய குற்ற உணர்ச்சி உன்னை மறுபடியுமாக தேவனுடைய கோபத்துக்கு நேராகவே கொண்டு வரும். சந்தோஷமா வாழ முடியாது, டிப்ரெஷனுக்குள்ளா போறோம். இந்த குற்ற உணர்ச்சி உன்னை குத்தி 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 உன்னை ஒரு ஆழ்ந்த சோகத்துக்குள்ளாக கொண்டு போகும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அந்த குற்ற உணர்விலிருந்து நீ விடுதலை பெறும் போது, அந்த பாவ கரையிலிருந்து விடுதலை பெறும் போது, இயேசு கிறிஸ்துவை உன்னொரு ஆண்டவராக, அவரினை என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ராஜாவாக நீ விசுவாசிக்கும் போது மெய்யான சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ளாக போலாம். மெடிடேஷனாலேயோ, யோகானாலேயோ, ட்ரெக்கிங்னாலேயோ, டிராவலிங்னாலேயோ, புக்ஸ் ரீட் பண்றதுனாலயோ, எங்க போய் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்னாலயோ சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்காது. சந்தோஷமும் சமாதானமும் வேண்டும் என்றால் மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமே இருக்கிறது. இந்த உலகத்துல வேற எங்க போனாலும் கிடைக்காது. இன்னைக்கு இந்த உலகமே அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்ஸ்? இந்த உலகமே அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. எதுலுமே மேன் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டான். இது பத்த மாட்டேது. எங்க சாட்டிஸ்ஃபை ஆக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய சிலுவை மரணத்துக்குள்ளாக மட்டுமே மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை பார்க்கிறான். அது கிறிஸ்துவுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. அது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் வாழ்க்கையாக இருக்கிறது. சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் இந்த உலகத்துல மட்டும் இல்ல, செத்ததுக்கு அப்புறமும் சந்தோஷமா இருக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.